الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال قائل منهم إني كان لي قريب يقول وإنك لمن المصدقين أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا وَإِظَامًا أَإِنَّا لَمَدِينُونَ صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يقول يوم القيامة أين المتحابون بجلالي اليوم أظلهم في ظلي يوم لا ظل إلا ظلي رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் ஏகவல்ல நாயனாய் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னலாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், தேர்ந்தவர்கள், தேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இறுதி நாள் வரை அன்னலாரின் அழகான அடிச்சுவர்களை யார் யாரெல்லாம் அழகான முறையில் பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமா புனித மஸ்ஜித் நிலை இத்திகாவுடைய நியத்தோடு பரவாத நோன்பையும் நோட்டவர்களாக வீட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலி பண்பர்களே, உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறும், அவனால் ஏவப்பட்ட விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களை படைத்து எங்களிலே இயற்கையாக பல குணங்களையும் வைத்து அந்த குணங்களுக்கு ஏற்றாற்போல் எங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு மார்க்கத்தையும் தந்திருக்கிறார். அதுதான் தீனுல் இஸ்லாம் மார்க்கம். உலகத்தில் நாம் எந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மார்க்கத்தில் உள்ள வணக்க வழிபாடுகள் மனிதனின் இயற்கைக்கு சில சந்தர்ப்பத்திலே மாற்றமாக அமைகின்றன. அதனை இங்கு தெளிவுபடுத்த நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் இருக்கின்றதே சகோதரர்களே, எவருக்கும் எங்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் பின்பற்ற முடியுமான ஒரு மார்க்கம். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இயற்கையான மார்க்கம். இந்த அடிப்படையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இயற்கையாக தப்பு தவறுகள் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதே போன்று இந்த தப்பு தவறுகள் செய்யக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே நான் ஒரு நாளைக்கு திருந்த வேண்டும் என்ற அந்த உணர்வையும் அல்லாஹ் இட்டிருக்கிறான். உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய எவரிடத்தில் நீங்கள் போய் கேட்டாலும் அவன் சொல்லுவான், ஓ என்றோ ஒரு நாள் நான் திருந்த வேண்டும், நான் உலகத்திலே நல்லவனாக வாழ வேண்டும், நீங்கள் ஒரு குடிகாரனை போய் சந்தித்து கேளுங்கள், அவன் சொல்லுவான் நான் ஒரு நாளைக்கு திருந்துவேன். போதை வஸ்து பாவனைக்கு அடிமையாகி ஒரு இடத்திலே போய் கேளுங்கள், அவனும் சொல்லுவான் ஒரு நாளைக்கு நான் திருந்துவேன். இப்படி சகோதரர்களே, உலகத்தில் எந்தெந்த பாவத்தில் எவர்களெல்லாம் மூழ்கி இருக்கிறார்களோ அந்த ஒவ்வொருவரிடம் நீங்கள் போய் கேட்டு பார்த்தாலும் என்ன சொல்வார்கள்? நான் ஒரு நாளைக்கு திருந்துவேன். அவர்கள் மாத்திரமல்ல, என்னையும் உங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் கூட என்ன சொல்லுவோம்? ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால், ரமலான் வந்திருக்கின்றது, நான் திருந்த வேண்டும், என்னுடைய நாவை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதாயிருந்தால், என்னிடத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். ரமலானை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி கேட்டால் எல்லோரும் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன, நரகத்தின் வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு விடுகின்றன, அட்டூழியம் புரியும் சைத்தான்களை எல்லாம் அல்லாஹு தஆலா விளங்கிட்டு விடுவான் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால், குர்ஆனை ஓதி ஹயாத்தாக்க வேண்டும், இன்னும் பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், அதிலே முதல் பத்து ரஹ்மத்துக்குரியது என்றெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அதைவிட ஒருபடி மேலாக, நான் திருந்தி மனிதனாக மாறுவதற்குத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை எமக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான் என்பது கூட தெரியும். ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால், ரமலானை இறைவன் எமக்கு தந்திருப்பதே எங்களை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி, எங்களுடைய சுவர்க்க அந்தஸ்துகளை உயர்த்திக் கொள்வதற்காக வேண்டி என்று இந்த கருத்தை அனைவரும் சொல்லுவார்கள். ஆனால் நான் திருந்த வேண்டும் என்ற அந்த உண்மையான நல்ல உணர்வுக்கு நான்கு விடயங்கள் தடையாக அமைகின்றன. எல்லோருக்கும் தெரியும், நான் திருந்த வேண்டும், நோன்பு வந்தால் நோன்பு பிடிக்க வேண்டும், ஐந்து வக்து தொழ வேண்டும், எல்லாம் தெரியும். ஆனால் எங்களை திருந்த விடாமல் குறிப்பாக நாலு விடயங்கள் எங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதனுடைய நேரான வலிக்கும் நெறி பிறந்த வலிக்கும் காரணம் இந்த நான்கு விடயங்களும் தான் அடிப்படையாக. அதில் முதலாவதுதான் அவனுடைய நண்பர்கள், இரண்டாவது அவன் வாழக்கூடிய சூழல் என்வாயர்மெண்ட், மூன்றாவது கைட் அதாவது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வழிகாட்டல், நான்காவது ஆத்மீக ரீதியானது, அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மறுமை நாள் பற்றி எந்த அளவுக்கு பயம் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவன் உலகத்திலே நல்லவனாக வாழ்வான். இந்த நான்கு விடயங்கள், இந்த நான்கு தலைப்புகளும் ஆழமானவை, விரிவானவை. ஆனால் இன்றைய ஹுதுபாவிலே உங்களிடத்திலே முதலாவது நான் சொன்ன அந்த நண்பர்கள், தோழமை, நட்பை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், அருமையானவர்களே, அல்லாஹ் கூட இந்த நட்புக்கு பெருமளவில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஐந்து கடமைகளையும், அடிப்படை கடமைகளையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த கடமைகளின் ஊடாக அல்லாஹ் எமக்கு எதனை உணர்த்துகிறார் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக நண்பர்களாக வாழ வேண்டும், ஐந்து வக்து தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும், பௌலான நோன்பை எல்லோரும் ரமலான் மாதத்திலே தான் பிடிக்க வேண்டும், சில காரணங்களுக்காக வேண்டி விட்டுவிட்டு கலா செய்யலாம், ஜகாத்தை அனைவரும் நூற்றுக்கு 2.5% கணக்கிட்டுத்தான் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்வதாக இருந்தால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அங்கே மக்காவுக்கு சென்றுதான் செய்ய வேண்டும். இதனூடாக அல்லாஹ் எமக்கு எதனை புலப்படுத்துகின்றார் என்று சொன்னால், உணர வைக்கின்றார் என்று சொன்னால், உலகத்திலே மனிதர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் நண்பர்களாக வாழ வேண்டும். இதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே எமக்கு சில வரலாறுகளை சொல்லித் தருகிறான். அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் நாங்கள் வெள்ளிக்கிழமையிலே ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப். கஹ்ஃப் என்று சொன்னால் குகை. இஸ்லாமிய வரலாற்றிலே, குறிப்பாக நபி அவர்களுடைய வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு குகைகள் இருக்கின்றன, ஹிரா குகை, அடுத்தது சோர் குகை. நபி அவர்களுக்கு முதன் முதலாக குர்ஆன் இறக்கப்பட்டது ஹிரா குகை. ஆனால் அல்லாஹ் அந்த ஹிரா குகையை பற்றி, அந்த ஹிரா குகையை மையமாக வைத்து எந்த சூரத்தையும் இறக்கவில்லை. குர்ஆன்ல இறக்கப்பட்டிருக்கின்ற அந்த கஹ்ஃப் சூரா யாரை அடிப்படையாக வைத்து இறக்கப்பட்டிருக்கின்றது? அந்த குகைக்கு ஏன் இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்தாக்கியா என்ற நகரத்திலே அந்த வாலிபர் நண்பர்கள் கூட்டம், ஏழு நண்பர்கள் கூட்டம் அந்த குகையிலே வந்து ஒதுங்கியதனால், நல்ல நண்பர்களாக இருந்தார்கள், நல்ல நோக்கத்துக்காக வந்தார்கள், தங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த குகைக்குள்ளா நுழைந்தார்கள். ஆகவே அல்லாஹ் அந்த நண்பர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்கள் ஒதுங்கிய அந்த குகையிலே, குகையின் பேரிலே அல்லாஹ் எங்களுடைய குர்ஆனிலே ஒரு சூரத்தை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நண்பர்களுக்கு, அதுவும் நல்ல நண்பர்கள் விஷயத்திலே அல்லாஹ் எந்த அளவுக்கு அவதானமாக இருக்கிறான். இதே போன்று நபி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நண்பர்கள் விஷயத்திலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். நான் ஏன் இந்த தலைப்பை ரமலானின் ஆரம்பத்திலே எடுத்தேன் என்று சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் ரமலான் வந்தா என்னென்ன செய்யணும் என்று. ஆனா ஆசையும் இருக்குது. பள்ளிகளை பார்த்தேன்னு சொன்னா பிற வளர்பிறையா இருக்கும். அதே மாதிரி எங்கட பள்ளிக்கு வரக்கூடியவங்களை பார்த்தா தேய்ப்பிரமாய் தான் நீக்கும். முதலாவது தராவீஹுக்கு 15-20 சஃபர்னு சொன்னா போக போக தேஞ்சி கொண்டு போகும். சில பள்ளிகள கடைசிக்கு மிஞ்சுறது இமாமும் முஆஸினும் முதல் சஃபில கொஞ்சம் வயசாளிகள் இருப்பாங்க, அவ்வளவுதான் மிஞ்சும். மறுவ 27 ஆனக்கு அடுத்தது வரும், அது வளர்ப்பிறை ஆகிடும் திடீரென்று. இந்த நிலை மாற வேண்டும். ஏன், இதற்கான காரணம் என்ன என்பதனைத்தான் நான் உணர்த்த இந்த தலைப்பு எடுத்திருக்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள். வந்தவுடன் மதீனாவிலே நபி அவர்கள் முதலாவதாக செய்த வேலை என்ன? பள்ளி கட்டினார்களா அல்லது பயான் நிகழ்ச்சிகளை வைத்தார்களா? ஒன்றும் செய்யவில்லை. நபி அவர்களுடைய வரலாறு படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று வந்தவுடன் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களையும் மதீனாவிலே நபி அவர்களுக்கு உதவியாக இருந்த வரவேற்ற அந்த அன்சாரி சஹாபாக்களையும் அழைத்து இரு தரப்பிலிருந்தும் ஒவ்வொருவராக கூட்டாளியாக்கிவிட்டார்கள். நீங்கள் எந்த வரலாற்று கிதாபை எடுத்து பார்த்தாலும் இதனைத்தான் சொல்லுகிறார்கள். பாருங்கள், நபி அவர்கள் எந்த அளவுக்கு தூர சிந்தனையோடு செயல்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களையும் அழைத்து சொன்னார்கள், நீங்க இந்த சஹாபியோட கூட்டாளியாக இருக்க வேண்டும், நண்பராக இருக்க வேண்டும். ஏன் சகோதரர்களே? காரணத்தை சொல்கிறேன், இது ஒன்று. அடுத்ததாக, நபி அவர்களை ஹிஜ்ரத் செய்து செல்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்திலே எத்தனையோ வீரர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் இருந்தார்கள், குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர் யாரை கூட்டிச் சென்றார்? தனக்கு உதவியாக தன்னுடைய நண்பனைத்தான் கூட்டிச் சென்றார், கூட்டாளி. அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சுமார் 11 திருமணங்களை முடித்தார்கள் ஏகோபித்த கருத்தின் பிரகாரம். அதிலே ஒரே ஒரு பெண்ணை தான் கன்னிப் பெண்ணாக மணந்து கொண்டார், அடுத்த எல்லா பெண்களும் விதவைகள். அந்த ஒரு கன்னிப் பெண் யார்? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அவர் கூட யாருடைய மகள்? தனது நண்பனுடைய மகள் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். பாருங்கள், எந்த அளவுக்கு நபி அவர்கள் அந்த கூட்டாளித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டாளித்தனம் இருக்கின்றது மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றக்கூடியது. நீங்கள் உலகத்திலே நல்லாக இருக்கின்ற ஒரு மனிதனிடம் போய் கேட்டு பாருங்கள், நீ எப்படிடா இப்படி நல்லவனாக மாறினாய் என்று கேட்டா 99% வீதமானவன் என்ன சொல்வார்கள்? இந்த கூட்டாளியாலதான் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். ஒரு படித்தவனை பார்த்தாலும் அப்படித்தான் சொல்வான். அல்லது வியாபாரத்திலே ஒரு உயர்ந்த கட்டத்திலே இருக்கக்கூடிய நல்லவனை பார்த்தாலும் இதனைத்தான் சொல்லுவான், என் கூட்டாளிதான் இவ்வளவுக்கும் காரணம். இதே மாதிரி கெட்டவனிடத்திலே போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு குடிகாரனை அணுகி கேட்டு பாருங்கள், நீ எப்படிடா இந்த குடிக்கு பழகினாய் என்று சொன்னால் கேட்டால் அவன் பயமில்லாம சொல்லுவான், என் கூட்டாளியாலதான் நான் இந்த குடிக்கு பழகினேன். ஒரு நாளைக்கு ஒரு டம் என்றான், அடுத்த நாள் ரெண்டு டம் என்றான், கா போத்தல் என்றான், ஒரு கிளாஸ் என்றான், இப்ப லீட்டர் கணக்கு இறக்குறேன். தெளிவாக சொல்லுவார். போதை ஒத்து பாவிக்கக்கூடியவர்களை அணுகி கேட்டு பாருங்கள், நீ எப்படிதான் இந்த போதைக்கு பழகினாய் என்று சொன்னால் அவரும் சொல்லுவார், கூட்டாளிதான் காரணம். சிகரெட் பழக்கம் உள்ளவர்கள் அவர்களை கூட அணுகி கேட்டு பாருங்கள், அவர்களும் அதனைத்தான் சொல்லுவார்கள். விபச்சாரம் இது போன்ற மோசமான பழக்கம் உள்ள எவரை நீங்கள் கேட்டாலும், ஏன் வீட்டுக்கு வெளியே தேவையில்லை, உங்களோட வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. எங்கட பிள்ளைகள் அதிகமான பெற்றோர் சொல்லுவாங்க, இப்படி எங்கட புள்ள நல்ல பாசதான் பேசிக்கொண்டிருந்துச்சு, அந்த புள்ளையோட சேர்ந்ததிலிருந்து என் புள்ள கெட்ட வார்த்தையெல்லாம் பேச பழகிட்டு, இவட கூட்டாளி சார் இல்லை. இதைத்தான் நாங்க சொல்லுவோம். ஆகவே சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய தலை எழுத்தை மாற்றக்கூடியது அவனுடைய நண்பர்கள். ஏன் நபி அவர்களுக்கு கூட தெளிவாக ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எப்படி சொன்னார்கள்? நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவெடுப்பதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அவன்ட வாப்பவை பார்ப்போம், வாப்ப நல்ல மண்டா இவர் நல்ல, அல்லது அவர் உடுத்திக்கிற உடுப்பை பார்ப்போம், நல்லா உடுத்திக்கிறான், கோட் அடிச்சிக்கிறான், டையெல்லாம் கட்டிக்கிறான், நல்ல ஃபேஷன் ஆகிக்கிறான். இப்படித்தான் நாங்க சொல்லுவோம். ஆக்களை மதிக்கிறது அப்படித்தான், அவன் வாகனத்துல போறான், ஆகவே இவன் நல்லவன். இல்லை சகோதரர்களே, பெற்றோரை வைத்து பிள்ளை நல்லவர்கள் என்று முடிவெடுக்க முடியாது. எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு அமைக்கு சான்றாக இருக்கின்றது. அதற்கு நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, ஆனால் அவருடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே போன்று அபூ ஜஹல் இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு விரோதி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மகன் இக்ரீமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் முஸ்லிம், ஒரு சஹாபி. ஆகவே சகோதரர்களே, பெற்றோரை வைத்து ஒருவனை நல்லவனா கெட்டவனா என்று முடிவெடுக்க முடியாது. அது நபி அவர்களுடைய வழிகாட்டலும் அல்ல. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஒருவனை பார்த்து அவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்று முடிவெடுப்பதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் பார்க்கின்ற மனிதன் யாருடன் சேர்ந்து நடக்கிறான், அவன் யாரோடு தோழமை வைத்திருக்கிறான், அவனுடைய நண்பர்கள் யார் என்பதை பாருங்கள். சுபஹானல்லாஹ், பாருங்கள், இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தங்களில் ஒன்று சகோதரர்களே. இன்று பெற்றோர்கள் சஞ்சலப்படுகிறார்கள், நல்லா வளர்த்து போட்டேன், இவ்வளவெல்லாம் செலவழித்தேன், அவனோடு ஓடிட்டாலே, அல்லது அவனோடு இவன் ஓடிட்டானே, அல்லது எனக்கு இப்படி செஞ்சிட்டானே. சொந்த பிள்ளைகள் ஏன் சொத்து செல்வங்களை சேர்த்து கொடுத்தோம், படிப்பை கொடுத்தோம், ஆனால் நல்ல நண்பர்களை நாங்கள் அமைத்து கொடுக்கவில்லை சகோதரர்களே. எத்தனையோ நல்ல திறமையான பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள், அழகான சுற்றுச்சூழலிலே வளர்ந்த பிள்ளைகள், அழகான பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள், பிள்ளைகள் கபர்களிலே வாழ்ந்து, பெற்றோர்கள் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு துஆவை அனுப்பி வைக்க வேண்டிய எத்தனையோ இஸ்லாமிய பிள்ளைகள் இன்று பெற்றோர்களுக்கு பதுவாவை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. காரணம் என்ன? சேர்ந்த நண்பர்களால் ஏற்பட்ட விளைவு. பெற்றோர்கள் நல்லதைத்தான் சொன்னார்கள், ஆனால் நண்பர்கள் விஷயத்திலே அவர்கள் அவதானம் செலுத்தவில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நண்பர்கள் விஷயம் இருக்கின்றதே மிக முக்கியம். அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நட்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தலையெழுத்தே மாற்றிவிடும். சுவர்க்கத்திலே ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை வழிகெடுத்தது யார்? ஷைத்தான். எப்படி வழிகெடுத்தான்? இதனைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஷைத்தான் எடுத்த உடனே போய் அவர்களுக்கு சொல்லவில்லை அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடுமாறு, எடுத்த எடுப்பிலே சொல்லவில்லை. ஷைத்தான் என்ன தெரியுமா செய்தான்? அவன் அந்த ஆதம் அவ்வா அலஹிம சலாத்து வசலாம் அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி ஆரம்பத்தில் பேசி சொன்னான், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளல. இவன் என்ன யுக்தியை பாவித்தான் என்று சொன்னால், இவர்களை வழிகெடுக்கணும் சொன்னா இவர்களோட கூட்டாளித்தனம் வச்சுக்கொள்ளணும். அப்ப என்ன செய்தான் ஷைத்தான்? ஆரம்பத்தில் கூட்டாளியாக பழகினான். பாருங்க சகோதரர்களே, சுவர்க்கத்திலே இருந்த ஆதம் அலைஹிம் அஸ்ஸலாத் ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு கூட
சைத்தான் பாவித்த யுக்தி உபாயம் என்ன? இந்த ஃப்ரெண்ட்ஷிப். பாருங்க சகோதரர்களே எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்கட வாழ்க்கையை மாற்றுது சகோதரர்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தோழமை இருக்கின்றது மிக முக்கியம். அபு தாலிப் நபி அவர்களுடைய தகப்பனின் சகோதரர், நபி அவர்களுக்கு பல விதத்திலும் உதவியாக இருந்தவர். சக்கராத்திலே இருக்கிறார், நபி அவர்கள் போய் சொல்கிறார்கள், நீங்க களிமாவை மாத்திரம் ஒழிந்து விடுங்கள், உங்களுடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்திலே அபு தாலிப் என்ன காரணத்தை சொல்லி களிமாவை கூற மறுத்தார் சகோதரர்? என்ன காரணம் சொன்னார்? மகனே, நான் உன்னுடைய விருப்பப்படி இந்த களிமாவை முடிந்து விடுவேன், ஆனால் இதோ என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இந்த நண்பர்கள் நான் மரணித்ததற்கு பின்னால் இதோ இந்த அபு தாலிப் மரணத்துக்கு பயந்து களிமாவை சொல்லிவிட்டார் என்று என்னுடைய நண்பர்கள் சொல்லுவார்கள் என்று தன்னுடைய நண்பர்களை காரணமாக வைத்துத்தான் அந்த களிமாவை கூட மொழியாமல் தடுத்துக் கொண்டார் சகோதரர்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நண்பர்கள் எங்களுடைய வாழ்க்கையை திருப்புகின்றார்கள். இந்த எத்தனையோ ரமலான்கள் வந்துவிட்டது சகோதரர்களே, ரமலான் மாத்திரமல்ல எத்தனையோ திருந்தினத்துக்கு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் திருந்தினத்துக்கு ஆசையும் இருக்குது. பள்ளியில இருக்கின்ற பொழுது, பயான்களை கேட்கின்ற பொழுது நாங்கள் முடிவோடு இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நான் இப்படித்தான் இருப்பேன். பள்ளிக்கு வெளியே போனவுடன் கூட்டாளி வந்து களத்துல கைய போடுவான், போவுமே, மறுபடியும் பழைய சேட்டம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நண்பர்கள் நல்லவராக இருக்கும் காலமெல்லாம் நமது வாழ்க்கை ஜொலிக்கும் சிறக்கும் சகோதரர்களே. அடுத்ததாக இந்த உலக நடைமுறையிலே இந்த தோழமை பல நோக்கங்களுக்காக உருவாகின்றது. சிலர் சிலரை கூட்டாளிகளாக தேர்ந்தெடுக்கிறார்கள். எதை வைத்து? இது ஆழமாக பேசவேறு, சுருக்கமாக சொல்கிறேன். அவளிடத்துல நல்ல பணம் இருக்குது, அவளோட கூட்டாளித்தனம் வைத்துக் கொண்டால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள், உதவி செய்வாள், எனக்கு கஷ்டமான நேரங்களிலே எனக்கு பண உதவி செய்வான், வாகன உதவி செய்வான், ஏதோ உதவி செய்வான், இல்ல அவன் தரலாட்டி எனக்கு களவாண்டி சரி இருக்கேனும் என்று உலக அடிப்படையை நோக்காக கொண்டு கூட்டாளி குடிக்கிறார்கள். இது இஸ்லாம் வரவேற்கவில்லை. இன்னும் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள், எதற்காக வேண்டி அவர்கள் கூட்டாளித்தனம் வைத்துக் கொள்கிறார்கள் சொன்னால், இவரோடு சேர்ந்தா எனக்கு நல்ல விஷயங்களை படிச்சுக் கொள்ளலாம், இவர் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார், நான் நல்லவனாக மாறுவேன், என்னுடைய பெற்றோர் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற வரவேற்கின்ற நல்ல நோக்கத்துக்காக வேண்டி கூட்டாளித்தனம் பிடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மிகவும் குறைவானவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள். இப்படியான நண்பர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால், நல்ல கூட்டாளி வர நல்ல நோக்கத்துக்காக வேண்டி, அடி அவரோட சேர்ந்தா எனக்கு நாலு விஷயத்தை படிச்சு ஒரு நல்ல மனிதனாக வரலாம் என்ற உண்மையான இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற நோக்கத்துக்காக வேண்டி கூட்டாளித்தனம் பிடிப்பவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவான் சொன்னால், கியாமத்துடைய நாளையிலே நபி அவர்கள் சொன்னார்கள், மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் சிம்மாசனங்களை போட்டு ஒரு மேடை அடித்து வைத்திருப்பான். ஒரு மேடை, அது எந்த அளவுக்கு அலங்காரமான ஆச்சரியமான அழகான மேடை என்று சொன்னால், அந்த மேடையின் அலங்காரத்தை பார்த்து நபிமார்கள் சுகதாக்கள் ஆச்சரியப்படுவார்கள், கேட்பார்கள், இவ்வளவு அழகான அலங்காரமிக்க இந்த மேடை யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது, இது எங்கு? மனுஷருடைய மைதானத்திலே. சுபஹானல்லாஹ், நபிமார்கள் சுகதாக்கள் பார்த்து ஆச்சரியப்படுவது என்று சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்கும் சகோதரர்களே. இப்பொழுது அங்கே சொல்லப்படும் இந்த மேடை யாருக்கு என்று சொன்னால், உலகத்திலே யாரெல்லாம் நல்ல நோக்கத்துக்காக வேண்டி இஸ்லாம் வரவேற்கின்ற இறைவனுக்காக வேண்டி யாரெல்லாம் உலகத்திலே கூட்டாளிமார்களை வைத்துக் கொண்டிருந்தார்களோ, தோழமை கொண்டார்களோ, நண்பர்களாக இருந்தார்களோ, இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற மேடை என்று சொல்லப்படும் சகோதரர்களை சுபஹானல்லாஹ், இன்னும் சுவர்க்கத்துக்கு போகல. எவ்வளவு கண்ணியம் யாருக்கு? நல்ல நண்பர்களுக்கு. நல்ல நண்பர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு கண்ணியம். இது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னும் ஒரு அறிவிப்பை கொடுப்பான். எல்லோரும் மனித கோடிகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகம் முடியும் வரையில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த மனுஷனுடைய மைதானத்திலே அல்லாஹ் ஓர் அறிவித்தல் விடுவான். என்ன அறிவித்தல்? எனக்காக வேண்டி, என்னுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி உலகத்திலே யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். சுபஹானல்லாஹ், எப்படி இருக்கும்? இப்ப நாங்க இங்க இருக்கிறோம் இந்த பள்ளியில, வேற நாட்டு ஜனாதிபதி வாராரு, கூடின ஒரு 500 பேர் இப்போ வந்து எங்கட பேரை சொல்லி இங்க கேட்டா எங்களுக்கு எப்படி பெருமை? நாங்க கேட்போம், ஏன் பேரை சொன்னாரா? அவ்வளவு பெருமை. இது பாருங்க சகோதரர்களே, முழு மனித கோடிகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த மனுஷருடைய மைதானத்திலே யாரு கேட்பான்? அல்லாஹ் கேட்பான். முஸ்லிம் ஷரீபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனக்காக வேண்டி, நல்ல நோக்கத்துக்காக வேண்டி நண்பர்களாக உலகத்தில் இருந்தவர்கள் எங்கே, நான் அவர்களுக்கு இன்றைய தினம் மனுஷருடைய மைதானத்திலே என்னுடைய அரிசிக்கு கீழால் இருக்கின்ற நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத இந்த நாளிலே அந்த நண்பர்களுக்கு நான் என்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழால் நிழல் கொடுக்க போகிறேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான். பாருங்கள் சகோதரர்களே, நல்ல நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதியை பாருங்கள். இன்னும் சுவர்க்கம் போகல, மனுஷர் மைதானத்தில் இவ்வளவு கண்ணியம். ஆகவே நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவங்க கெட்ட நண்பர்களோட தான் நிப்பாங்க, அல்லது கெட்ட வழியில பேசிக் கொண்டிருப்பாங்க. அவங்களிடத்துல போய், நண்பனே நீங்க இவங்களோட சேரவாங்க, நீங்க நல்லவர்களோட சேருங்கள், படித்தவர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள், உலமாக்கள், இவர்களோடு உங்களுடைய தோழமையை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், உங்களை மனிதனாக்குவார்கள், மனித புனிதனாக்குவார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களோட எல்லாம் கூட்டாளித்தனம் வச்சுக்கொள்ளப்படாது. அவங்களோட கூட்டாளித்தனம் வச்சுக்கொண்டா எங்களுக்கு கரைச்சல். ஏன்? மார்க்கம் தெரிந்தவர்களோடு, உலமாக்களோடு, நல்ல படித்தவர்களோடு கூட்டாளித்தனம் வச்சுக்கொண்டா இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஒரே பாங்க செல்ல செல்ல பள்ளி 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 என்று குதிப்பாரு, எங்களுக்கு டிஸ்டர்ப். ஒரே மௌத்துண்டுவாரு, ஒரே கபருண்டுவாரு, ஒரே சிராத் பாலம் உண்டுவாரு, ஒரே கேள்விகளுக்கு என்று சொல்லுவாரு, ஒரே மாஷர் மைதானம், சுவர்க்க நரகம் என்று எங்களை அலட்டி கொண்டே ஈப்பாரு. எங்களுக்கு ஒரு ஃபன்னாக ஈக்கூட மாட்டாரு. ஒரு ட்ரிப் ஒன்று அவரை கூட்டிக் கொண்டு போகலே, போனா ஒரு ஃபன், ஒரு டான்ஸ் ஒன்று ஆட பார்த்தா என்ன சொல்லுவான்? அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்றெல்லாம் எங்களுக்கு பண்ணெடு கூடாம எங்களை தடுப்பாரு, எங்களுக்கு சந்தோஷமா ஈக்கூட மாட்டாங்க. அதனால நாங்க அவங்களோட எல்லாம் கூட்டாளித்தனம் வச்சுக்கொள்றல. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்லாம சொல்றாங்க என்ன தெரியுமா? அவங்களோட சேர்ந்தா நான் திருந்திடுவேன், ஆகவே நான் சேர்றல, திருந்துறதுக்கு பயம். இப்படி ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, நான் அவனோட சேர்ந்தா திருந்திடுவேன், சுவர்க்கவாதி ஆகிடுவேன், ஏதோ கபரில் சுவர்க்க பூங்காவனம் ஆகிடும், நான் நல்லவனாகிடுவேன். அதனுக்கு பயந்து நான் அவர்களோட சேர மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல எண்ணத்தை கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சார். இப்ப ரமலான் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு நைட்ல நைட் அடிக்க விட மாட்டாங்க. சகோதரர்களே, எங்க இஸ்லாமிய சமுதாயம் மாற்று சமுதாயத்துக்கு இந்த ரமலானை எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஜொல்லியான மாதம், இது ஜொல்லியாகிப்பா இந்த மாசத்தேன்னு இல்ல சகோதரர்களே. யதார்த்தம் அதுவல்ல. நான் ஏற்கனவே சொன்ன அந்த நண்பர்கள் இதனைத்தான் சொல்லுவார்கள், நல்லவர்களோடு சேர்ந்தா எங்களுக்கு நோன்புல ஜொலியாக ஈக்கல. சகோதரர்களே, நோன்பு ஜொலிக்காக தரப்பட்ட மார்க்கம் மாதம் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களே, கூட்டாளிகள் விஷயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவதானமாக இருக்க வேண்டும். எங்கட கூட்டாளி நல்லவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய நண்பர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க கூட்டாளிமார், நல்லாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கடைசி கட்டம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெண்டு ஜாதி மீப்பாங்க, நல்லவனும் மீப்பான் கெட்டவனும் மீப்பான். எப்படியும் இப்ப சரி, ஒரு நாளைக்கு ஒத்தனை தலை தொடப்படுறதானே. இப்ப என்ன செய்வாங்க சொன்னா, ஒத்தர் நல்ல பயான கேட்டு அவன் திருந்திட்டான். இவன் என்ன செய்யறான், அடே நண்பர்கள் எல்லாம் இன்னும் இப்படி இருக்கிறாங்க, அவர்களே திருத்தி எடுக்கணும் என்று சொல்லி என்ன செய்வார், இவர் அவர் படித்த விஷயங்களை போய் நண்பர்களிடம் சொல்லுவார். இப்படி வாழையில் அப்பா, நாங்க இப்படித்தான் வாழணும், நோன்பு வந்திருக்குது, குர்ஆன் ஓதணும் என்று நல்ல விஷயங்களை சொல்லுவார். சொல்லுகின்ற பொழுது கேட்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இதுதான் இன்னைக்கு அதிகமா எங்க சமுதாயத்தில் நடக்குது. நல்ல விஷயங்களை சொன்னா கேட்கிற ஒரு புறம் இருக்க நக்கல் அடிப்பான், இவரை பார்த்து பரிகாசம் செய்வான், இவர் வந்திருக்கிறார் எங்களுக்கு பயாமன்ன, இன்றைக்கு நாளைக்கு பள்ளியை பெய்து கொண்டு நாலு பயான கேட்டுக்கொண்டு இவர் எங்களுக்கு பயாமன்ன வந்திருக்கிறார். மௌத் கபர் எல்லாம் புறவாருதப்பா, இப்ப நாங்க கொஞ்சம் ஜொலியாக பண்ணாக இருக்கணும் என்று இவர் என்ன செய்வார், இந்த கெட்ட நண்பர்கள் நல்ல நண்பரை பார்த்து, அந்த நல்ல உபதேசம் செய்யக்கூடிய நண்பர்களை பார்த்து பரிகாசம் செய்வார்கள். நீங்களும் நம்பிட்டா, இப்படி சுவர்க்க மீக்குதான் நரக மீக்குதான் முன்கர் நக்கீர் வருவாங்களாம் அதாம் இதாம் என்று சொல்றாரு, நீங்களும் நம்பினாத இதெல்லாம் எங்கப்பா நடக்க போகுது என்று சொல்லி தட்டி கழித்து விடுவார்கள். சகோதரர்களே, இவ்வாறு யாரெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய நல்ல புத்திமதிகளை கேட்காமல் அவர்களை பரிகாசம் செய்து கேலி செய்வார்களோ, இவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? நன்றாக ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். சூரா யாசீனுக்கு அடுத்து வரக்கூடிய சூரா ஸாஃபாத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கவாதிகள் فأقبل بعضهم على بعض يتساءلون. சுவர்க்கவாதிகள் தன்னுடைய ஏனைய சுவர்க்கவாதிகளோடு கதைத்துக் கொண்டிருப்பார்கள். நாங்களும் இப்ப அப்படித்தானே, ஒரு லீவு கிடைச்சிட்டு சொன்னா எங்கட கூட்டாளிமார நாங்க ஒன்றுக்கு சேர்ந்து பல விடயங்களை சொல்லி சொல்லி கதைத்து சந்தோஷப்படுவோம். இதே போன்று சகோதரர்களே, சுவர்க்கவாதிகள் சில சந்தர்ப்பங்களிலே ஒன்று சேர்ந்து பழைய விடயங்களை எல்லாம் கதைப்பார்கள், உலகத்தில் நடந்த விடயங்கள். இவ்வாறு கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சுவர்க்கவாதி சொல்வார், அவர் சொல்லுவார், தன்னுடைய சுவர்க்கவாதியை பார்த்து சொல்லுவார், இன்னொரு நண்பனை பார்த்து சொல்லுவார், உலகத்திலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், கரீன் என்று சொல்வது நாங்கள் உலகத்திலே சொல்வோம் அல்லவா, நகமும் சதையும் மாதிரி ரெண்டு பேரும் கூட்டாளி அப்பா, இவர் ரெண்டு பேரும், இவர் இல்லாட்டி அவருக்கு தூக்கம் போறல்லையா, அவருக்கு என்ன சரி பிரச்சனை வந்தா இவருக்கு சாப்பாடு இறங்குறல்ல, ரெண்டு பேரும் பெருநாளைக்கு ஒரே மாதிரி தான் உடுப்பாங்க, ஒத்தருக்கு வெட்டிங்குக்கு இன்வைட் பண்ணினாத்தான் அடுத்தவரும் போவார், ரெண்டு பேர் ஒத்தருக்கு சரி சொல்லில்லாட்டி போமாட்டாரே, ஏன்னா கூட்டாளிக்கு சொல்லி நான் அந்த அளவுக்கு ஃபிட். எங்க பாசையில சொல்றா பொக்க, நல்ல விஷயத்துல அப்படித்தான் நீக்கும், அப்படித்தான் நீக்கும், அது இஸ்லாம் வரவேற்குது நல்ல விஷயத்துல, அதுக்குத்தான் அரபியில கரீன்னு சொல்லுவாரு. இப்ப இவர் சுவர்க்கவாதி சொல்வாரு, எனக்கு அப்படி கூட்டாளி ஒத்து இருந்தார், நான் அவரிடத்துல நல்ல விடயங்களை மறுமை நாள் பற்றிய விடயங்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார் என்னை பார்த்து, நீங்களும் நம்பிட்டா இதெல்லாத்தையும், இப்படி நரக மீக்குதான் கபல கேள்வி கீக்குதான் அதாம் இதாம் இதெல்லாம் நீங்களும் நம்பிட்டீங்களா என்று என்னை பார்த்து அவன் கேள்வி செய்தான். அது மாத்திரமல்ல அந்த நண்பன் என்னை பார்த்து சொல்லுவான், நாங்கள் மரணித்து மண்ணோட மண்ணாகி மக்கி போனதற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், இது நடக்க போற காரியமா என்றெல்லாம் என்னை பார்த்து நக்கலடித்தார். சகோதரர்கள், இந்த எக்கச்சக்கமான எங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்படி சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சொன்னா அதை எதிர்த்து பேசக்கூடிய முக்காவாசி நண்பர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அவர்கள் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். திருந்துவதாயின் இதோ இந்த ரமலான் எங்களை தேடி வந்திருக்கின்றது. சகோதரர்களை, திருந்திக் கொள்ளலாம். இப்ப இப்படியெல்லாம் சொல்கின்ற பொழுது அந்த சுவர்க்கவாதியிடம் கேட்கப்படும், அந்த சுவர்க்கவாதியை பார்த்து கேட்கப்படும், நீங்கள் எந்த நண்பனை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த நண்பனை பார்க்க விரும்புகிறீர்களா? யார் சரி விருப்பம் இல்லைன்னு சொல்லுவோமா? பல வருஷங்களுக்கு பிறகு சந்திக்க போற, துனியா முடியறதுக்கு முந்தி நாங்க கூட்டாளியா இருந்தவங்க, துனியா முடிஞ்சு கியாமத் நாள் வந்து மனுஷனுடைய மைதானம் எல்லாம் முடிஞ்சு சுவர்க்கம் போனதுக்கு பின்னால் எங்கட நண்பன், அதுவும் எப்படி நண்பன், நகமும் சதையும் போல் இருந்த நண்பனை பார்க்கிறதுக்கு யாராவது விருப்பம் இல்லை என்று சொல்லுவோமா? இல்லை, சொல்லுவார். காட்டுங்கள், என்னுடைய நண்பனை நான் பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற அந்த சுவர்க்கவாதி நண்பனை உயர்த்தப்படும். உயர்த்தப்படுகின்ற பொழுது அவர் எட்டி பார்ப்பார். யாரை? தன்னுடைய நண்பனை. فطلع فرآه في سواء الجحيم. எந்த நண்பனை? உலகத்திலே நல்ல விடயங்கள் சொல்லுகின்ற பொழுது அதனை ஏற்காமல் கேட்காமல் பரிகசித்துக் கொண்டிருந்தானே, அந்த நண்பனை இவர் எட்டி பார்ப்பார். எங்கு இருப்பார் தெரியுமா? நரகத்தின் நடுவிலே இருப்பார். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய நண்பர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி இருக்கும் சகோதரர்களே? வீட்டிலே உலகத்திலே ஒன்றாக இருந்தவர்கள், ஒரே வாகனத்திலே பயணம் செய்தவர்கள், இப்ப எங்கிருக்கிறார்? ஒருவர் சுவர்க்கத்திலே, மற்றவர் நரகத்தின் நடுவிலே. சவாயில் ஜஹி, நரகத்தின் நடுவில் இருப்பார். உலகத்தில் எங்கட நண்பனுக்கு ஏதாவது ஒரு தங்கடம் வந்துட்டுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்வோம்? என்ன என்ன நடக்கும் எங்களுக்கு? நாங்க சொல்லுவோமே, என்ன கையும் வேலை செய்தில்லடா, காலும் வேலை செய்தில்லை, என்ன விஷயம்? இல்ல, என்ன நண்பனுக்கு இப்படி சுகம் இல்லை, என் நண்பன் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டான், என் நண்பன் இப்படி பிரச்சனையில மாட்டிப்பட்டுட்டான், இவருக்கு ஒன்றும் வேலை செய்தில்லை. என்ன நண்பன், என்ன நண்பன்! பரிதாபம் காட்டுவார். ஆனால் சகோதரர்களே, இந்த பரிதாபம் எல்லாம் உலகத்திலேதான். நரகத்துக்கு போன மனிதனுக்கு அல்லாஹ் பரிதாபம் கூட காட்டுவதற்கு அவகாசம் கொடுக்க மாட்டான். நாங்க இப்ப சொல்லுவோம் என்னத்தில் சுவர்க்கத்தில் இருக்கிற நண்பன், நரகத்தில் இருக்கிற நண்பனை பார்த்தா ஏதாவது பரிதாபமான வார்த்தையை தான் சொல்லுவான்னு நாங்க நினைக்கலாம். ஆனால் இல்ல, என்ன சொல்லுவார் தெரியுமா? தன்னுடைய நரகத்தில் இருக்கின்ற நண்பனை பார்த்து அந்த நண்பனை கண்டவுடன் இந்த சுவர்க்கத்திலே இருக்கின்ற நண்பன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உலக அடிப்படையில பார்த்தா நாங்க என்ன சொல்வோம்? ஐயோ, நீ இங்க வந்துட்டாயா என்று நாங்க அந்த துவா கபூலாகாட்டியும் பரவாயில்ல, துவா கேட்போமே, யா அல்லாஹ் இவரை காப்பாத்திடுன்னு சொல்லி. ஆனா அது கூட அங்க நடக்காது. அல்லாஹ் அந்த பரிதாபத்தை கூட அந்த நரகவாசியில் இருக்கின்ற நண்பனுக்கு கொடுக்க மாட்டான். இந்த சுவர்க்கத்திலே இருக்கின்ற அவருடைய நண்பன் என்ன தெரியுமா சொல்லுவார்? அந்த நரகத்தில் இருக்க நண்பனை பார்த்தவுடன் என்ன சொல்லுவார்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, எங்கட நண்பர்கள் நாளைக்கு என்ன சொல்லவிருக்கிறார்கள்? நரகத்திலே இருக்கின்ற நண்பனை பார்த்து இந்த சுவர்க்கத்திலே இருக்கின்ற அந்த நண்பன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நண்பா, நீயும் என்னை, நீ என்னையும் வழிகெடுத்து என்னுடைய வாழ்க்கையிலேயும் மண்ணை போடத்தான் நீ முயற்சித்தாய். உலகத்திலே நான் உன்னிடத்திலே நல்ல விடயங்களை சொல்கின்ற பொழுது நீ என்னை கெட்ட விடயங்களின் பக்கம் அழைத்து என்னையும் நாசமாக்கத்தான் பார்த்தாய். எங்கட பாசையில சொல்றதா இருந்தா இது நரகத்தில் இருக்கிற நண்பனை பார்த்து சுவர்க்கத்தில் இருக்கிற நண்பன் சொல்லுகின்ற விஷயம். நீ என்னையும் நாசமாக்கத்தான் பார்த்தாய், நான் உன்னை பள்ளிக்கு அழைத்தால் நீ என்னை படம் பார்ப்பவர்க்கு அழைப்பாய், நான் உன்னை நனவுக்கு அழைக்கும் பொழுதெல்லாம் நீ என்னை நாசத்தின் பக்கம் அழைத்தாய். இதைத்தான் அந்த நண்பர் கருத்தாக வைத்து சொல்லுவார், நீ என்னையும் நாசமாக்கி இந்த நரகத்தில் தான் கொண்டு வந்து போட பார்த்தாய், அல்லாஹ்வின் அருளின் காரணமாக நான் தப்பி இதோ சுவர்க்கத்துக்கு வந்துவிட்டேன் என்றுதான் சொல்லுவார். பாருங்க சகோதரர்களே, நகவும் சதையுமாய் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்று கூட எங்களுடைய நண்பர்கள் இப்படி இருப்பார்கள். அவர்களிடம் இந்த குர்ஆன் வசனங்களை கூறி அவர்களை நல்லதின் பக்கம் அழைப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை சகோதரர்களே. ஆகவே இப்படியான பரிதாபமான நிலை என்னுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ யாருக்கும் ஏற்படக்கூடாது. இதோ இந்த ரமலான் எமக்கு ஒரு பாக்கியமாக தரப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே. இந்த ரமலானிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நாம், முதலாவதாக நாம் திருந்த வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நண்பர்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றில் இருக்கின்ற நண்பர்களை திருத்த வேண்டும் அல்லது அவர்களை விட்டு ஒதுங்க வேண்டும். இல்லை என்றிருந்தால் நாங்கள் ஒருபோதும் திருந்த மாட்டோம் சகோதரர்களை. இது இஸ்லாத்தின் முடிவு. அல்லாஹ் எக்கச்சக்கமான உதாரணங்களையும் நபி அவர்களும் எக்கச்சக்கமான விடயங்களையும் நமக்கு இது சம்பந்தமாக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தின் முதல் நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. திரும்புவதற்கு அல்லாஹ் அவகாசமாக தந்திருக்கிறான் சகோதரர்களே. நாளை கியாமத்துடைய நாளையிலே கூட ஒவ்வொரு மனிதனும் நரகத்துக்கு செல்லுகின்ற பொழுது என்னவை கூறி கை செய்தப்படுவான் தெரியுமா? ஒவ்வொரு நரகவாதிகளும் நரகத்துக்கு நுழைகின்ற பொழுது என்ன சொல்வார்கள் சகோதரர்களே? கைசேதமே, கைசேதமே, இதோ நான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்லதொரு நண்பனை நான் என்னுடைய நண்பனாக தெரிவு செய்திருக்க கூடாதா? ஒரு நல்ல கூட்டாளியோடு நான் இருந்திருக்க கூடாதா என்றுதான் சொல்லுவான். ஏ, அவன் நரகவாதிக்கே தெரியும் நான் நாசமா போனது நண்பனாலதான். அங்க பைத்தல தெரியும், இங்கே எங்களுக்கு தெரியும். ஆகவே அன்பாந்தவர்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தை மாற்றுவது எங்களுடைய நண்பர்கள் தான். நாங்கள் உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டுமாக இருந்தால் நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நேர் மாற்றமாக சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் தீய நண்பர்களோடு இருக்கலாம், ஆனால் அவர்கள் நான் மேலே சொன்ன விடயங்களை பயந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களாகிய குறிப்பாக பெற்றோர்களாகிய நான் எமது பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்துக் கொடுங்கள், இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. எந்த சொத்தையும் ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதித்துக் கொடுங்கள். நல்ல பாடசாலைகளிலே மதரசாக்களிலே படிக்க விடுங்கள். அதைவிட மிக முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை நீங்கள் சேர்த்து கொடுத்து விட்டு செல்லுங்கள். உங்களுடைய கபர்களுக்கு அந்த குழந்தைகள் துஆக்களை அனுப்பி வைக்கும். இன்று பார்க்கலாம், எத்தனையோ பெற்றோர்கள் சொல்வார்கள், என்னுடைய பிள்ளை மதரசாவிலே ஓதினான், இந்த பாடசாலையிலே படித்தான், இன்னெல்லாம் படித்தான், ஆனால் இன்று முழு ஊர் மக்களுடைய பதுவாவுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கிறான் என்று பெற்றோர்கள் சஞ்சலப்படுகிறார்கள். எனவே அன்பாந்தவர்களே, நீங்கள் சில பெற்றோர்கள் இப்படியும் சொல்லுவார்கள், அவர்களிடம் போய் அவங்களோட பிள்ளைகளுடைய குறைகளை சொன்ன என்ன சொல்லுவாங்க? எங்கட புள்ள அப்படி இல்லை, எங்கட புள்ள எங்களை நம்பிக்கை. சகோதரர்களே, பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்னிலையில் ஒரு மாதிரி நடப்பார்கள், நண்பர்களோடு இன்னொரு மாதிரி நடப்பார்கள். ஆகவே இதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நண்பர்களை வைத்துத்தான் ஒரு மனிதனை முடிவு செய்ய வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் குறிப்பாக நண்பர்கள் விஷயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம், வீணாக நோன்பாதிகளுடைய பதுவாவை சம்பாதிக்கக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை மாற்றாமல் அவர்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் சொத்து செல்வங்களை சேகரித்து கொடுப்பதை விடவும் உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மிகப்பெரும் ஒரு சொத்து பொக்கிஷம் என்பதை எந்த பெற்றோரும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் இந்த குதுபாவிலே எந்த அளவுக்கு இந்த நண்பர்கள் விடயத்தை பற்றி அறிந்து தெரிந்து கொண்டோமோ, இதனை இந்த நொடிப்பொழுது முதல் எங்களுடைய வாழ்க்கையிலே எமது வாழ்க்கை சிறக்க, நாங்கள் நல்லவர்களாக மாற எங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு துஆக்களை அனுப்பி வைப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக பாவிப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை செய்வாயாக. யா அல்லாஹ், ரமலானின் முதலாவது நாளிலே இதுகரம் என்று கேட்கிறோம். யா அல்லாஹ், நீ முக்கியத்துவம் கொடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நாங்கள் இந்த ஹுத்பாவிலே கதைத்தோம், கேட்டோம். யா அல்லாஹ், உண்மையை விளங்கினோம். யா அல்லாஹ், யதார்த்தத்தை அறிந்து விட்டோம். யா அல்லாஹ், அந்த யதார்த்தத்தை விளங்கி எமது வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய நல்லவர்களாய் அனைவரை மாக்கியல்வாயாக. எமது நண்பர்களை நல்லவர்களாக்கி தந்தல்வாயாக. அவர்களுக்கு திருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எப்படி அந்த சஹாபாக்கள் மனித புனிதர்களாக மாறி விண்ணிலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களைப் போல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார்களோ, யா அல்லாஹ், இதே போன்று எங்களையும் எமது நண்பர்களையும் இந்த ரமலானிலே மாறி நல்லவர்களாக வாழ்வதற்கு நீயே தௌஃபிக் செய்வாயாக. இந்த ரமலான் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, ரஹ்மத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வாஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு